இப்பொழுதும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியாக நாம் இந்த முதல் வாரத்தில் நாம் தியானிக்கிறோம், வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 65:11.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்,
உமது
பாதைகள்
நெய்யாய் பொழிகிறது, நேற்று காலையில வந்தவங்களுக்கு புரியும், நேற்று காலையில வராதவங்களுக்கு கொஞ்சம் சில குழப்பமா கூட இருக்கும். ஏன் இந்த வசனத்தை ஞாபகம் இருக்குதா? என்ன ஞாபகம் இருக்குது? இந்த ஆண்டின் வாக்கு தத்துவத்தில் போன மாசமே இதுதான் சொன்னேன் இல்லையா? போன மாசமே இதுதான் சொன்னேன் நைட் சர்வீஸ்ல. திருப்பியும் அதே வசனத்தை நாம் சொல்வதற்கு காரணம் என்ன? நம்முடைய சபை ஆரம்பித்ததில் கர்த்தர் நமக்கு வருஷத்தில் கொடுக்கிற வாக்கு தத்தங்களுக்கும் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு சொன்னதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு சொன்னதிலே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வருஷத்தை நான் நன்மையால் முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குப்படுகிறார். இது இந்த ஆண்டுக்கான பிரத்யேக வாக்கு தத்தம். இந்த வருஷத்தையே நன்மையால் முடிசூட்டுவேங்கிற நான் இந்த இதை நானே யோசிக்கல. வழக்கம் போல ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வினோ வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் கொடுப்பார் என்று நான் கடந்த வாரம் முழுவதும் ஜெபித்து மனசுல ஜெபித்தே ட்ரை பண்ணிட்டே இருக்கும் பொழுது எனக்கு சனிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு கர்த்தர் எனக்கு எந்த வார்த்தையும் எனக்கு லீடிங் கொடுக்கவே இல்லை. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் கொடுக்கல. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இங்கே ஜெபத்துல வந்து இங்கே சபையில் வந்து உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் திடீரென்று நோடு கூட பேசினார். அதே வார்த்தையை மீண்டும் பேசி வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறேன், அதுல என்னென்ன நன்மைகளை கொடுப்பேன் என்பதை நீ பேச வேண்டும் கர்த்தர் என் உள்ளத்திலே பேசினார். என்னென்ன நன்மைகளினால் நான் நிரப்ப போகிறேன் நீ வருஷம் முழுவதும் பேசினார். அதனால பிப்ரவரி மாசத்தின் வாக்கு தத்துவமும் இதுதான், மார்ச் மாச வாக்கு தத்துவமும் இதுதான், ஏப்ரல் மாச வாக்கு தத்துவமும் இதுதான். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு மாத வாக்கு தத்துவமும் இதுதான், இதுல மாற்றமே கிடையாது. இந்த மாத வருஷத்துல எல்லா மாசத்துக்கும் இதான் வாக்கு தத்துவம். இப்போ இந்த காரியத்தில் நன்மை என்று பார்க்கும் பொழுது வேதம் முழுவதிலும் கர்த்தர் நமக்கு பல நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்கிறார். இதற்காக எந்த நன்மை என்று எடுத்துக்கொள்வது இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தரிடத்தில் நாம் நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதுல எந்த நன்மையை போய் நம்ம பேசுறது என்பது அதுதான் பெரிய பிரச்சனை. அவ்வளவு நன்மைகளை செய்கிறதுனாலே எதை எடுத்து நம்ம பேசுவது என்பது அது கொஞ்சம் கஷ்டம், செலக்ட் பண்றது பெரிய விஷயம். அதற்காக ஜெபிக்க முடிந்த கர்த்தர் வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து சில காரியங்களை எடுக்கும்படி எனக்குள் ஒரு ரீடிங் கொடுத்தார். ஆகினால் இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு செய்த முதல் நன்மையிலிருந்து நம்ம போக போறோம், எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:5 வாசிக்கலாம்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
பூமியானது ஒழுங்கின்மையும்
வெறுமையுமாயிருந்தது.
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது.
தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார்.
வெளிச்சம் உண்டாயிற்று.
வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார்.
இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார்.
சாயங்காலமும்
விடியற்காலமுமாகி
முதலாம் நாள் ஆயிற்று.
இங்கே தேவனாகிய கர்த்தர் பூமியை நிலைவரப்படுத்துகிறதான ஒரு காரியம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்ததான அந்த பூமி ஒழுங்காகத்தான் இருந்தது. இதுக்கு பிறகு இந்த முதல் வசனத்துக்கு இரண்டாவது வசனத்துக்கு நடுவில் பெரிய கேப் இருக்குது. அந்த கேப் தியரியை நான் இப்ப சொல்லிட்டதுன்னா அது எடுத்து வசனத்துல வாசினா நேரம் போதாது. அதனால நான் ஷார்ட்டா சொல்றேன். கர்த்தர் கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் ஒழுங்காகத்தான் இருந்தது, நிறைவாகத்தான் இருந்தது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒழுங்குள்ளவர், ஒழுங்கினமானதை கர்த்தர் செய்ய மாட்டார் இல்லையா. பூமியானது ஒழுங்கின்மையா இருந்துச்சு. அப்ப ஒழுங்கின்மையான காரியத்தை ஒழுங்குள்ள ஆண்டவர் செய்ய மாட்டார். ஒழுங்குள்ள ஆண்டவர் செய்வது ஒழுங்கா தான் இருக்கும். நிறைவான ஆண்டவர் வெறுமையான ஒன்றை செய்ய மாட்டார். அவர் செய்யறதெல்லாம் நிறைவாதான் இருக்கும். இப்படி கர்த்தர் சிருஷ்டித்து இருந்த பூமியானது எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆயிற்று என்றால், அந்த காலத்திலே தூதர்களை கர்த்தர் வைத்திருந்தார். அதில் மூன்று பிரதான தூதர்கள், லூசிபர், மிகாவேல், காப்ரியல். இதில் லூசிபர் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக, அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான். இதை குறித்து எசேக்கியேல் 28:12 பிறகு இருக்கிற வசனங்களில் இருக்கிறது. இப்ப வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. அதன் பிறகு தேவனாகிய கர்த்தர் அந்த லூசிபர் அவனுக்கு சகல ஆசீர்வாதங்களை ஞானத்திலே நிறைத்து வைத்திருந்தார், பூரண அழகோடு வைத்திருந்தார். அவனை சகலவிதமான மேள வாத்தியங்கள், இசைக்கருவிகள் அவனுக்குள் இருந்தது. இப்படி கர்த்தர் அவனை சிறப்பாக வைத்திருந்தார். அப்படிப்பட்டதான ஆண்டவர் அவனை அந்த ஸ்தானத்தில் வைத்திருந்ததுனாலே அவன் தான் தேவனுக்கு சமமானவன் என்று தன்னை குறித்து தானே நினைக்க ஆரம்பித்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக தன்னை உயர்த்துவேன், வானங்களுக்கு மேலாக என்னை உயர்த்துவேன் என்று சொல்லி நினைத்தான். இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:12 பிறகு வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே இருக்கிறது. இப்ப அதையே நம்ம வாசிக்க டைம் இல்லை. இப்படி பார்க்கும் பொழுது இந்த லூசிபர் தன்னோடு தன்னை அவன் உயர்த்தும் பொழுது கர்த்தர் அவனை தம்முடைய சமூகத்திலிருந்து வீழ்த்தினார், அவனை விழ தள்ளினார். அவன் மட்டுமல்ல, அவனோடு கூட சேர்ந்து ஏராளமான தூதர்களும் தள்ளப்பட்டு போனார்கள். இப்படி தள்ளப்பட்டவன் எங்கே வந்து விடுதான் என்றால், வேதம் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 66:1 வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படிங்கிறார். தன்னுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருந்த அந்த தூதர்களை கர்த்தர் பிடிச்சு சிங்காசனம் இருக்கிற மகிமையான பரலோக ராஜ்யத்தில் மூன்றாம் வானத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார். அவன் வந்து அவருடைய பாதப்படியில் வந்து விழுந்தான். பூமி அவருக்கு பாதபடி. தள்ளப்பட்ட பிசாசானவன் வந்து வீழ்ந்த இடம்தான் பூமி. ஒழுங்கில்லாதவன் வந்து விழுந்த இடம் ஒழுங்கற்று போனது. வெறுமையாக்கப்பட்டவன் வந்து வீழ்ந்த இடம் வெறுமையாய் போனது. அதனாலதான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போனது. இப்படி காலங்கள், கோடான கோடி ஆண்டுகள் இப்படியாய் கடந்து போனது. இப்படி காலங்கள் கடந்து போன பிறகு தேவனாகிய கர்த்தர் அவன் வீழ்ந்த இடத்தை நிரப்புவதற்காக கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். கர்த்தர் மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாக அவனுக்கு எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். ஏன்னா மனுஷனை ஒரு ஸ்பெஷலா கர்த்தர் உண்டாக்கினார். தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி அந்த லூசிபர் வீழ்ந்த இடத்தை ஃபில் பண்றதுக்காக ஸ்பெஷலா கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். அப்ப ஒரு ஸ்பெஷல், ஒரு விஐபி, இவன் மனுஷன் ஒரு விஐபி ஒருத்தர் வருகிறார் என்றால் அதற்கு எல்லாமே முன் ஏற்பாடுகள் ரொம்ப கவனமா இருக்கணும். சாதாரணமா இருக்க முடியாது. அப்போ மனுஷனை திடீரென்று எடுத்த உடனே அவர் உண்டாக்கிவிடவில்லை. தன்னுடைய சிருஷ்டிப்பின் வேலையை கர்த்தர் 6 செய்தார். 6 கர்த்தர் செய்யும்போது எடுத்த உடனே முதல் நாளிலேயே கர்த்தர் மனுஷனை உண்டாக்கல, மனுஷனை 6 உண்டாக்கினார். ஏன்னா மனுஷன் விஐபி, அவன் வர்றதுக்கு முன்னால எல்லாமே ரெடியா இருக்கணும். பிரதர் மேத்திகளா தெரியும், பெரிய விஐபிஎஸ் எல்லாம் எங்கேயாவது ஃபாரின்ல வராங்க, பெரிய டெலிகேட்ஸ் வராங்கன்னா முதல்லயே போயிடறாங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறாங்க, வராங்கன்னா அந்த இடத்துக்கு முதல்லயே போவாங்க, போய் அந்த இடத்த ரெடி பண்ணுவாங்க. அந்த இடத்துல எந்த பிரச்சனை இருக்குதா, அந்த இடத்துல என்ன சூழ்நிலைகள் சரியா இருக்குதா, அந்த ரோடு சரியா இருக்குதா, அந்த காரியங்கள் சரியா இருக்குதா, அங்க இருக்கிற சூழ்நிலைகள் சரியா இருக்குதா, அவங்க தங்குற இடம் சரியா இருக்குதா, எல்லாம் சேஃபா இருக்குதா, எல்லாமே அவர் முதலாவது போய் ரெடி பண்ணுவாங்க. அது போல அவங்களுக்கு அவங்க தங்கி இருக்கிற இடத்துல சகல வசதிகள் இருக்கிறதா, எந்த பிரச்சனை வரக்கூடாது, ஒரு பவர் கட் வரக்கூடாது, எல்லா வசதிகள்லாம் கரெக்டா இருக்கிறதா, எல்லாம் நீட்டா பார்த்துட்டு அவங்க எந்த ஒரு சிரமம் இல்லாம அங்க இருக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் விஐபி கொண்டு வருவாங்க. அப்ப கர்த்தர் அப்படிதான் மனுஷனை கொண்டு வர்றாரு. மனுஷன் விஐபி, ரொம்ப பெரிய விஐபி கர்த்தருக்கு. ஆகையினாலே அவனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் இந்த ஆறு நாளும் கர்த்தர் செய்யறார். அவனுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டு கடைசியாக ஆறாவது நாளிலே கடைசியாகத்தான் கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்து அல்லது ஏதேன் தோட்டத்தை கொண்டு வர்றார். இப்படி கர்த்தர் அவனுக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளையும் ஒண்ணு விடாம எல்லா நன்மைகளையும் பார்த்து 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 மனுஷனுக்காக ரெடி பண்ணார். இவனுக்கு எது தேவை, எது தேவை, கவனித்து பார்த்து பார்த்து நினைச்சு நினைச்சு யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்தார். அப்படி செய்வதற்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கர்த்தர் வராரு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அதுல கர்த்தர் அதுல செயல்பட ஆரம்பிக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுதினர், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லிவிட்டு தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அது நல்லதுன்னு கண்டார். நல்லதுன்னா அது மனுஷனுக்கு நன்மை. வெளிச்சமானது மனுஷனுக்கு நன்மை. பைபிள்ல வந்து நிறைய எல்லா விஷயங்களையும் லிட்டரலா அப்படி எடுக்க முடியாது. அதுல ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது. வெளிச்சம் என்று சொன்ன உடனே நீங்க நினைக்கலாம், நம்ம இப்ப இருக்கிற பார்க்கிற இந்த சன்லைட் கிடையாது. இங்க சொல்லப்பட்ட வெளிச்சம் இப்ப நம்ம பார்க்கிற சன்லைட் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சன்லைட் எப்ப வந்ததுன்னா 14வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம்.
பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே துடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே துடர்களாய் இருக்க கடவுது என்றார்.
இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 13வது வசனத்தை வாசிங்க.
சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3வது நாள் ஆயிற்று.
அதுக்கு பிறகு இது நடக்குது. இது எப்ப நடக்குதுன்னா 19வது வசனத்தை பார்க்கும் பொழுது சாயங்காலம் விடியற்காலமும் ஆகி 4வது நாள் ஆயிற்றுன்னு போட்டிருக்கு. அப்ப இந்த சூரியனையும் சந்திரனையும் கர்த்தர் படைத்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா 4th day 4வது நாள் தான் சிருஷ்டித்தார். புரியுதுனா 4வது நாள் தான். அப்ப இந்த 1வது நாளிலே கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். ஆனால் சூரியனும் சந்திரனும் படைக்கப்பட்டது 4வது நாள்ல. ஆகையினால் இந்த வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கறது சன்லைட் கிடையாது, அது வேற வெளிச்சம். தேவன் சொன்ன வெளிச்சம் வேறு. ஏன்னா முதல் நாள் சூரியனை கர்த்தர் உண்டாக்கல, 4th day தான் உண்டாக்குற. 3வது நாள் முடிஞ்ச பிறகு 4th day தான் அது ஆரம்பிக்குது. அப்ப இந்த வெளிச்சம் என்பது என்ன? தேவன் மனுஷனுக்கு செய்த முதல் நன்மை வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்பது என்ன? வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 6:23 நாம் வாசிக்கலாம்.
கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி.
கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் வெளிச்சம் அதுதான் கர்த்தர் மனுஷனுக்கு செஞ்ச ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், கொடுத்த முதல் நன்மை வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்னன்னா வேதமே வெளிச்சம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த முதல் நன்மை, அவனுக்கென்று அவர் பார்த்து செய்த முதல் நன்மையான காரியம் வேதம் கொடுத்தார். வேத வசனத்தை கொடுத்தார். கர்த்தர் தன்னுடைய வாயிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவுதினர், அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம். இது நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தையும் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 1வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க அப்படியே பேரலா வரும். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 1வது அதிகாரத்தை கொஞ்சம் வாசிப்போம்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது.
அங்கே ஆதியிலே ஆரம்பிக்குது பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது.
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது.
அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாத்தீங்களா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இதுதான் வெளிச்சம். சங்கீதங்களின் புத்தகத்தில் 119வது சங்கீதம் 105 வாசிக்கும் பொழுது அங்கேயும் வேத வசனம் தான் நமக்கு வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. 119 சங்கீதம் 105 வசனத்தை வாசிக்கலாம்.
உம்முடைய வசனம்,
உம்முடைய வசனம்
என் கால்களுக்கு தீபமும்,
என் கால்களுக்கு தீபமும்,
என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது.
என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. வேத வசனம் தான் வெளிச்சம். கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பாவம் நிறைந்த உலகம், அசுத்தமான உலகம். நமக்குள்ளே பாவத்தின் தூண்டுதல்கள் இருக்கிறது. இந்த பாவ உலகத்திலே ஒரு மனுஷன் செம்மையான வழியில் இடறி போகாமல் நடக்க வேண்டும் என்றால் அவனுக்கு வெளிச்சம் வேணும். எந்த வெளிச்சம் நமக்கு வேண்டும்? வேத வசனமாகிய வெளிச்சம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்திலே வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை செய்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது என்பது சாத்தியமே இல்லை. அதனாலதான் நான் ஏற்கனவே ஆராதனை நேரத்தில் கூட சொன்னேன், இயேசு கிறிஸ்து மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு வரும்பொழுது மரியாள் அவருடைய வார்த்தையின் மேல் கவனமா இருக்கிறார். லூக்கா 10 39-42 வரைக்கும் இருக்கிறது. அங்கே பார்க்கும் பொழுது மாத்தாள் தன் வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறாள். மரியாள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசு கிறிஸ்துவத்தில் ஓப்பனா அவளை அப்ரிசியேட் பண்ணார். மாத்தாளை மாத்தாளை, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன? என் பாதத்திலே அமர்ந்து என் வார்த்தைகளை கேட்பதுதான் உனக்கு தேவையான ஒன்று. ஆமென். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் தேவையானது நம்பர் 1 பொசிஷன் எது இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை வாங்கிக் கொள்வது, இதுதான் நம்பர் 1 பிரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். நம்பர் 1 பொசிஷன் இருக்கிறது அதுதான். நமக்கு தேவையானது நம்ம கிட்ட லிஸ்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை, லிஸ்ட் கேட்டா பெரிய லிஸ்ட் போடுவீங்க. என்னென்ன வேணும் அப்படின்னு கர்த்தர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் பரிதிமையத்தை கேட்ட, அதே மாதிரி உங்ககிட்ட வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? பெரிய லிஸ்ட் போட்டுருவீங்க. இது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், இந்த மொபைல் வேணும், இந்த லேப்டாப் வேணும், இந்த கார் வேணும், அந்த பைக் வேணும், பெரிய லிஸ்ட் போட்டுருவோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நம்பர் 1 விட்டுட்டு நீ 2-3 போக முடியாதுன்ட்டு. பிரிஃபரன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்குது அதை நீ ஸ்கிப் பண்ணிட்டு 2வது 3வது இடத்துக்கு நீ போயிட முடியாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீ ஃபர்ஸ்ட் நான் எதை வச்சிருக்கிற அதை பாரு. என்னுடைய இருதயத்தில் உனக்கு தேவையானது என்று ஒன்று நான் சொல்றேன். நம்பர் 1 தேவையானது ஒன்று. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு தெரியுமா? என் வார்த்தை, அதுதான் உனக்கு முதல் தேவை. என் பாதத்தில் அமர்ந்து என் வார்த்தையை நீ வாங்கணும், அதுதான் உன்னுடைய பிரதானமான தேவை. அதுக்கு பிறகுதான் உன்னுடைய மற்ற தேவைங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது சாத்தியமே இல்லை. இந்த செய்திக்காக நான் உட்கார்ந்து எடுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன கஷ்டம் கேட்டீங்கன்னா, எதை பேசுறது எதை பேசுறது முடியலன்னு தெரியல. அவ்வளோ மேட்டர் இருக்குது இது. இதுல இந்த வேத வசனத்தை மட்டுமே குறிச்சு பேசினாவே 1 வருஷம் ஃபுல்லா பேசலாம். அதனால நான் சும்மா நான் ரேண்டமா கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்ன யோசிச்சு வச்சிருக்கிறேன், இது எதை பேசுறது எதை பேசுறதுன்னு தெரியல. விடுறது ஸ்கிப் பண்ண தெரியல. ஏன்னா இன்னைக்கு இப்ப ஆரம்பிச்சு சாயங்காலம் 5 வரைக்கும் பேசுறதா கூட வெறும் பைபிளை மட்டும் வச்சுட்டு அப்படியே பேசிட்டே போயிட்டே இருக்கலாம். பைபிளை பத்தி அவ்வளவு விஷயம் இருக்குது, அதுக்கு நோட்ஸ் தேவையில்ல, ஒண்ணுமே தேவையில்லை. அது பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயம் வேதத்தை குறித்து இருக்கிறது. அதுல வந்து இப்ப உங்களுக்கு நான் ரொம்ப அதுதான் இப்ப இதுதான் ரொம்ப கஷ்டம். அதான் சொல்றதுன்னா எடுக்கிறது கஷ்டம் இல்லை, இப்ப எதை எடுக்கிறது கஷ்டமா இருக்குது, அதான் பிரச்சனை. இப்ப இதுல வேதத்துல அவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. வேதத்தை மட்டும் சொல்றேன், நீங்க உறுதியாய் பிடித்துக் கொண்டு வேத வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு வேத வசனத்தின் வெளிச்சத்தை மட்டும் நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமென். எதுவும் உங்களை அசைக்க முடியாது. அவ்வளவு விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு சுத்தமான வருகிற நாட்களில் கர்த்தர் கொடுக்க கொடுக்க நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு செலக்டடா ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். வேத வசனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை. வேத வசனங்களை கர்த்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். வேத வசனத்தை கனப்படுத்துகிறவனை கர்த்தர் ரொம்ப கனப்படுத்துறாரு. வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களை கர்த்தர் எல்லாவற்றிலையும் ப்ராஸ்பராக்க வைக்கிறார். இது ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி சைடை மட்டும் நான் டச் பண்ணிட்டு அதே நேரத்தில் அதுக்கான கண்டிஷனை மட்டும் டச் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இது ஒரு பேசிக்கான ஒரு காரியம், உங்களுக்கான அதுக்கான கண்டிஷன் ப்ராஸ்பரிட்டி, அதை மட்டும் உங்களுக்கு டச் பண்ணி நான் இன்னைக்கு அதை மட்டும் முடிக்கலாம் நினைக்கிறேன். வேத வசனத்தில் பாத்தீங்களானால் அதனுடைய ஒரு தனித்தன்மை வேத புத்தகத்துக்கு மட்டும் உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது, ஆனால் வேத புத்தகம் மட்டுமே ஒரு யூனிக்கான புத்தகம். இதற்கு ஈடு இணையாக இதோடு கம்பேர் பண்றதுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் கிடையாது. எப்படி? ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 4:12 வாசிக்கலாம். எபிரேயர் 4:12.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும்
கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்
ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும்
யோசனைகளையும்
வகையறுக்கிறதாயும் இருக்கிறது.
இந்த ஒரு வசனத்திலேயே ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. இதெல்லாத்துக்கு குறிச்சும் நிறைய இருக்குது. தேவனுடைய வார்த்தையுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல லைஃப் இருக்குது, ஜீவன் இருக்கிறது, உயிருள்ளது. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா புத்தகங்களிலும் அதுல லைஃப் கிடையாது, செத்த புத்தகங்கள், ஹிஸ்டரி, ஜஸ்ட் ஹிஸ்டரி, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான் மற்ற புத்தகங்கள் எல்லாம். ஆனால் வேத புத்தகத்தில் ஜீவன் இருக்கிறது, லைஃப். இது உயிருள்ள புத்தகம். உயிருள்ளதென்றால் அது பேசும். புரிஞ்சா? உயிருள்ளதுன்னா பேசும், செத்தது பேசாது, உயிருக்கிறவங்க பேசுவாங்க. இது உயிருள்ளது. உலகத்தில் எந்த புத்தகமும் பேசக்கூடிய புத்தகம் கிடையாது. பேசக்கூடிய புத்தகம் என்று ஒன்று உண்டானால் பைபிள் தான். உயிர் இருக்கு. இதற்குள் இருக்கிற ஜீவன் உங்களுக்குள் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக உங்களிடத்தில் பேசக்கூடியதா இருக்கிறது. புரியுதுங்களா? இதுக்குள்ள ஜீவன் இருக்கிறதுனாலதான் இந்த வேத புத்தகத்தை கையாளும் பொழுது அந்த ஜீவன் உங்களுக்குள் நித்திய ஜீவனை உருவாக்குகிறது. இயேசு கிறிஸ்து வேதத்தை குறித்து சொல்லும்போது சொன்னார், யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவரே சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளிலே நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு. வேத வசனத்திலே நித்திய ஜீவன் உண்டு. அதை தியானிக்கும் பொழுது நித்திய ஜீவன், அதை ஆராயும் பொழுது நித்திய ஜீவன் உண்டு. ஏன்? அது ஜீவன் உள்ளதா இருக்கிறபடியால் அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. நீங்க மற்ற புக்கை படிக்கிற மாதிரி பைபிளை நீங்க அப்ரோச் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் புக், இதுல ஜீவன் இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு கடைசியில், இந்த செய்தியின் கடைசி பகுதியில் பைபிள் அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பேசிக்கான விஷயம், ஆனா ரொம்ப முக்கியமானது. பைபிளை எப்படி படிக்கிறது முதல்ல சொல்லிக் கொடுத்தறேன். அதன் பிறகு உங்களுக்கு வருகிற நாட்கள் உங்களுக்கு மற்ற காரியங்கள் அப்படி பார்க்கலாம். இதுல ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்கு என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இதற்குள் இருக்கிற ஜீவன் என்ன செய்யறான்? அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருந்து செயல்படுகிறது. ரெண்டு சைடும் ஷார்ப்பா இருக்குது, பட்டயம் ரெண்டு சைடும் ஷார்ப்பா இருக்குது. ஒரு சைடு தான் எல்லாமே நம்ம வீட்டில் வச்சிருக்கிற கத்தியெல்லாம் ஒரு சைடுல ஷார்ப் இருக்கும், இன்னொரு சைடு பிளெண்டா இருக்கும். ஆனால் இந்த பட்டயம் எப்படிப்பட்டதா? ரெண்டு சைடும் ஷார்ப்பா இருக்குதா? இது ரெண்டு சைடு ஷார்ப்பா இருந்து என்ன செய்யலாம், ஆத்மாவை தனியா பிரிக்குதான், ஆவியை தனிக்கா தனியா பிரிக்குதான். ஊன்னா அது சரீரத்தை குறிக்கிறது, சரீரத்தை தனியா பிரிக்குதான், இருதயத்தின் நினைவுகளை தனியா பிரிக்குதான், இருதயத்தின் யோசனைகளை தனியா பிரிக்குதான், எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கிடுது. இந்த வேத வசனம் எல்லாத்தையும் தனித்தனியா பீஸ் ஆக்கிடுது. இது எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். வேத வசனத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்தை நீங்கள் நிறைத்துக் கொண்டிருந்தால் 24 hours அது உங்களை வெட்டிட்டே இருக்கும். எப்படி வெட்டுனா டபுள் சைடில் வெட்டும், ரெண்டு சைடும் ஷார்ப்பா இருக்குது, ரெண்டு சைடும் வெட்டிட்டே இருக்கும், 24 hours அது வெட்டிட்டே இருக்கும். ஏன் இது ரெண்டு சைடு வெட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் என்னைக்குமே பேசிக்கா பாத்தீங்கன்னா அது ரெண்டு சைடு உள்ளது பைபிள். ஒரு சைடு பைபிள் என்ன சொல்லுது, செய்ய 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 நீ செய்ய வேண்டியதை வெட்டிட்டே வருது. இன்னொரு பக்கத்துல செய்யாத 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 செய்ய வேண்டாதவாடி சொல்லி வெட்டிட்டு வருது. நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் போனாலும் அது வெட்டும், செய்ய வேண்டாததை செஞ்சீங்கனாலும் அது உங்களை வெட்டும். ஆமென், புரியுதா உனக்கு? செய்ய வேண்டியதை நீங்க செய்ய தவறிட்டாலும் நீ தப்பு செய்யறன்னு வெட்டும், செய்ய வேண்டாததை நீங்க செஞ்சுட்டு இருந்தாலும் நீ தப்பு செய்யறன்னு வெட்டும். அதான் டபுள் டபுள் சைட் ஸ்வார்ட். ரெண்டு பக்கம் ஷார்ப்பா இருக்கிறதுக்கு ரீசன் தான் ரெண்டு சைட்லயும் வெட்டும். அதனால சிஎஸ்சி சேர்த்து சொல்லுவாங்க, செய்யத்தக்கதை செய்யாமலும் செய்யத்தக்காததை செய்து வந்தேன், சுகமே இல்லை. கரெக்ட் தான், அது 100% கரெக்ட். செய்யத்தக்கது செய்யாம செய்யத்தக்காத செஞ்சேனா இருக்காது, சுகமே இருக்காது. அதான் உண்மை, அதான் உண்மை. அப்ப பாத்தீங்கன்னா இது உண்மை. ஏன்னா வேத வசனம் அப்படிப்பட்ட, அப்ப இது எதுக்குற வேத வசனம் இப்படி இருக்குதுன்னா, நீங்கள் அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு செய்யத்தக்கதை செய்யாமலும் செய்யத்தக்காதை செய்து வந்த எனக்கு சுகமே இல்லைன்னு சொல்லிக் கொள்ளாமல் இருந்து நீங்கள் செய்யத்தக்கதை செய்ய வைத்து செய்யத்தக்காதை செய்யாமல் இருக்கும்படி வைத்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு தான் கர்த்தர் வேதத்தை கொடுத்திருக்கிறார். புரியுது உங்களுக்கு ரகசியம்? அப்படி இருந்து சுகமில்லாமல் நீங்கள் போகாதபடிக்கு நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனம் நமக்கு என்ன செய்யலாம், நம்முடைய ஆவியை பிரிக்கலாம், நம்முடைய ஆத்மாவை பிரிக்கலாம், நம்முடைய ஊனை சரீரத்தை பிரிக்கலாம், நம்முடைய நினைவுகளை பிரிக்கலாம், யோசனைகளை பிரிக்கலாம், எல்லாத்தையும் பிரிச்சுது, எல்லாம் பீஸ் பீஸா பிரிச்சு வச்சிருது. அப்படி என்ன அர்த்தம்னா, உங்கள் சிந்தனையில ஒரு தப்பான ஒரு தாட் வந்தா டக்குறத பிரிச்சு தனியா காட்டும், உங்கள் சரீரத்தில் ஒரு தப்பான காரியம் செஞ்சீங்க தனியாக அப்படி பிரித்து காட்டும், உங்கள் ஆவிக்குரிய காரியத்தை வாஞ்சிக்கிறது அது தனியாக பிரித்து காட்டும், உங்கள் சரீரம் வேறொரு காரியத்தை வாஞ்சிக்கிறது அது தனியாக பிரித்து காட்டும். ஒரு சின்ன விஷயத்தின் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு பிரித்து காட்டுவதுதான் வேத வசனம். வசனத்தில் நீங்கள் நிறைந்திருந்தால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் இந்த வேத வசனங்களை வைத்து உங்களுக்கு சின்ன விஷயத்துல ஒரு சின்ன தவறு வந்தாலும் உடனே அதற்குரிய வசனத்தின் காரி மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே உங்களை கரெக்ட் பண்ணிடுவார். வசனம் தெரியாமல் இருக்கும் பொழுது நம்முடைய மனசாட்சியில கர்த்தர் பேசுறது உண்மை, ஆனால் வேத வசனத்தை நீங்கள் வாசித்து உங்கள் இருதயத்தில் பதித்துக் கொள்ளும் பொழுது வேத வசன ஆதாரத்தோடு கர்த்தர் அதை உங்களுக்கு சுட்டி காண்பித்து இந்த காரியத்தை நீ செய்ய நினைக்கிற இதனுடைய விளைவு உங்களுக்கு இப்படி இருக்கும், வசன ஆதாரத்தை காட்டுவர். இதை நீ செய்ய போற இதனுடைய விளைவு உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை நீ சந்திக்க போற, வசன ஆதாரத்தை காட்டுவர். சும்மா அதை செய்யாதுன்னு சொல்றதுக்கு ஒன்னு இருக்குது, ஆனா அதனுடைய விளைவு என்னன்றது சொல்றது வேற. அதான் வேத வசனத்தை அறிந்தவர்களுக்கும் வேத வசனத்தை அறியாதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். கர்த்தர் நம்முடைய மனசாட்சியில பேசுவார், பைபிள் தெரியாதவங்களுக்கு கூட கர்த்தர் மனசாட்சியில பேசுவார். ஒரு தப்புன்னு ஒண்ணு நடக்குதா, கர்த்தர் பேசுவார் இது தப்பு, ஆனால் தப்பு அவ்வளவுதான் பேசுவார். ஆனால் வேத வசனத்தை நன்கு அறிந்திருக்கிறவர்களுக்கு இது எந்த அளவுக்கு தப்பு, இது கர்த்தரை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தும், இதனை செஞ்சினா நீ என்ன நிலைமைக்கு தள்ளப்படுவேன், உன்னுடைய பின்விளைவு என்னாகும், எல்லாத்தையும் அப்படியே வசனத்தின் மூலமா உங்களுக்கு அழகாக காட்டுவார். அப்போ நம்ம லைஃப் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். வேத வசனத்தில் லைஃப் இருக்குது. இது ஒரு பக்கத்திலே நமக்கு வந்து வாழ்க்கை முறைகளை சரிப்படுத்துறதுக்கு மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காண்பிக்கிற வசனம் அது பேசுகிறது. உங்க வாழ்க்கையில் சில விஷயத்தில் நீங்க கன்ஃபியூஷன்ல இருக்கலாம். இது நல்லதா கெட்டதா, சரியா தப்பா, இது செய்யலாமா செய்ய வேண்டாமா? ஜஸ்ட் நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வசனத்திலிருந்து நீங்கள் அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, நல்லதா கெட்டதா என்கிறதை வசனத்தின் அடிப்படையில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு உறுதி கொடுப்பார். எதைக்குமே சொல்ற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே நமக்கு நினைவுகள் எப்பவுமே போராட்டம் இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்தா டக்குனு டக்கு ரெண்டு தாட்டு வரும், ஒன்னு செய்யலான்னு வரும், ஒன்னு வேணான்னு வரும், ஒரு போலான்னு வரும், ஒரு போக வேணான்னு வரும், சரின்னு ஒண்ணு தோணும், தப்புன்னு தோணும், ரெண்டு கூட நம்ம போராட்டம் நமக்கு இருக்கும். அந்த போராட்டம் நமக்கு வந்து டோட்டலா உங்களுக்கு மாறணும்னா வேத வசன ஆதாரத்தை கூட நீங்க வரும்பொழுதுதான் ஒரு 100% உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும், இல்லாத பட்சத்தில் கிடைக்கவே கிடைக்காது. புரிதலா? என் லைஃபை பொறுத்தவரையிலும் நான் முக்கியமா எடுத்த அத்தனை முடிவுகளிலும் வேத வசனத்தை மட்டும்தான் ஆதாரமாய் வைத்து நான் வாழ்க்கையில் முடிவு எடுத்திருக்கேன். நம்முடைய சபை ஆரம்பிக்கப்படுகிறதுக்கு முன்பாக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில டெலிவரன்ஸ் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரே நாள் கர்த்தர் 3 தடவை ஒரே வசனத்துல சொன்னார், பேசினார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. வசனத்தை சொன்னார். உண்மையிலே சொல்லும் பொழுது அந்த வசனத்தை கர்த்தர் சொல்லும் போது அது என்ன சொல்றான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த வசனம் என்னை அதுக்கு மேல மிஞ்சி ஒண்ணு செய்யறதுக்கு என்ன கொண்டு போகாதபடி தடுத்துருச்சு. ஓபனா சொல்ல போனா எனக்கு சபை ஆரம்பிக்கிறதுக்கு, எனக்கு சபை நடத்துறதுக்கு, சபை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது, ஆசையே கிடையாது, ஆசையே கிடையாது, கொஞ்சம் கூட அதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் வேத வசனம் என்ற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் ஃபர்ஸ்ட் டைமிங் கூட பேசினேன், பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது பேசினாரு. ரெண்டாவது கர்த்தர் என்னோடு கூட ஒரு சகோதரன் வந்து என் கூட பேசிட்டு இருக்கும்போது அவரோடு பேசினாரு. மூணாவது அன்னைக்கு கூட்டம் முடிச்ச உடனே இங்கே அமர்ந்திருக்கிற ஆலன் அவர் மூலமாக ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணார். அந்த சம ஆரம்பிக்கிற விஷயத்துல அவருடைய வாயில அவருக்கே தெரியும் என்ன பேசினாரு, ஆனா அந்த காரியத்துல கன்ஃபார்ம் பண்ணார். கர்த்தர் இப்படி ஒரே நாள்ல திருப்ப திருப்ப சொல்லி வசனத்தின் மூலமா கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணார். என்னைக்குமே சொல்றேன், உங்களுடைய லைஃப்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வேதத்தில இருந்து தான் நீங்க கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஏன்னா அதுலதான் லைஃப் இருக்கிறது. ஆமென். ஜீவன் உள்ளது. வேத வசன ஆதாரம் இல்லாமல் அவசரப்பட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா அது ஒரு குளறுபடியாக போய் முடிச்சிடும். சாக்கிரதையா இருக்கும். வேத வசனம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே பார்டர். வேத வசனம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த வேத வசனம் என்ன செய்கிறது, ஜீவன் உள்ளதா இருக்கிறது, நம்முடைய குறைவுகளை நமக்கு காண்பிக்கிறது, நம்முடைய நிறைவுகளை நமக்கு காண்பிக்கிறது, நம்ம செய்ய நினைக்கிற ஒரு தவறுகளை நமக்கு செய்யாதபடிக்கு முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கிறது, நம்முடைய நினைவுகளை எல்லாம் பிரித்து பிரித்து காண்பித்து நம்மை சரிப்படுத்துகிறது. ஆனா ஒண்ணு நல்லா தெரியணும், பைபிளை ஹேண்டில் பண்ணுகிற ஒரு தேவ பிள்ளையின் லைஃப்ல ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கணும். இந்த வேத வசனத்திற்கு நீங்க முற்றிலும் கீழ்படியக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு ரொம்ப இருக்க வேண்டியது அவசியம். இப்ப உங்களுக்கு ஷார்ட்டா நான் இப்ப ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். பைபிளுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு நான் சொல்லிட்டு அதை எப்படி எடுக்கிறதுன்றதை மட்டும் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அது மட்டும் நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கோ. பைபிளுடைய பிளஸ்ஸிங் என்ன, பைபிளுடைய ஆசீர்வாதம் என்ன எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் முதல் சங்கீதம் முதல் 3 வசனங்களை வாசிக்கணும்.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து
இரவும் பகலும்,
இரவும் பகலும்
அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன்,
அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன்
பாக்கியவான்,
பாக்கியவான்
அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு,
அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு
தன் காலத்தில் தன் கனியை தந்து,
தன் காலத்தில் தன் கலியை தந்து
இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான்,
இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்,
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்,
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன ஒரு பிளஸ்ஸிங் இது! இது டோட்டலா பைபிளுக்குரிய பிளஸ்ஸிங். இது வேத வசனத்தின் மேல் பிரியமா இருக்கிறவனுக்குன்னு வைக்கப்பட்ட ஸ்பெஷல் பிளஸ்ஸிங். ஓபன சொல்ல போனா இந்த ஒரு வசன சங்கீதத்தில் இருக்கிற பிளஸ்ஸிங்கை மட்டும் வாங்கிட்டா லைஃப் அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கூட அடங்கிடுச்சு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அது முதல் வசனம் என்ன சொல்லுது, நம்ம ரட்சிக்கப்படாத வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு வரதை பத்தி பேசுது. துன்மார்களுடைய ஆலோசனையில் ரட்சிக்கப்படுறது மாதிரி நடந்தோம், பாதிகளுடைய வழிகளில் நின்றோம், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார்ந்து இருந்தோம். அது பழைய வாழ்க்கை. அந்த பழைய வாழ்க்கை குறித்து முதல் வசனம் பேசுது. இரண்டாவது வசனம் புதிய வாழ்க்கையின் எப்படி இருக்கணும்னு பேசுது. மூணாவது வசனம் புதிய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்னன்னு உங்களுக்கு சொல்லுது. மூணு வசனங்கள், மூணு ஜெம்ஸ் இது, மூணு வசனங்களும். அப்ப பழைய வாழ்க்கை முதல் வசனத்தை விட்டு இருக்க, பழைய வாழ்க்கை கொஞ்சம் கூட தொடரக்கூடாது, துன்மார்களுடைய ஆலோசனையில் இருக்கக்கூடாது. உங்க கூட பழகுகிறதான பாவிகளுடைய வழியில, உங்க கூட ஆபீஸ்ல இருக்கிறவங்க அவங்க கூட நடந்தீங்க, க்ளோஸ் வாக்கு உங்களுக்கு இருக்கக்கூடாது, அவங்களுடைய ஆலோசனை கேட்டு அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. மூணாவது பரியாச மண்டங்களோட கூட உட்கார்ந்து அவங்களோட கூட கதை அடிச்சுட்டு வீணான காரியங்களை நீங்க இருக்கக்கூடாது. உங்களை செப்பரேட் பண்ணிக்கணும். உங்க வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டுட்டீங்க, பழைய சகவாசம் பழைய காரியம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எல்லாம் ஹலோ ஹலோட நிக்கணும். நெருங்கி உங்களை சுற்றிலும் இருக்கிற துன்மார்க்கரோடு கூட இணைத்துக் கொள்ளக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இப்ப அடுத்துதான் நமக்கு முக்கியம். அடுத்தது அங்கிருந்து வெளியில வந்தாச்சு, வெளியில வந்து பிளாங்கா நிக்க கூடாது. வெளியில வந்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவனை கர்த்தர் பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்கிறார் கர்த்தர். இதுல ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்க வேண்டிய வார்த்தை, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கணும். சிலர் கடமைக்காக வேதத்திலே தியானிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை படிக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை படிக்கணும். அவங்கள பத்தி சொல்லல, நல்லா பாத்துங்க. பைபிளுக்கு ஒவ்வொரு வேர்டு முக்கியம். உங்க மைண்ட் செட்டை பாக்குற, நீங்க பைபிள் படிக்கிறீங்கன்றது கர்த்தர் பார்க்கல, உங்க மைண்ட் செட்டை பாக்குற கர்த்தர். உங்க மைண்ட் செட் என்ன, பைபிள் நிறைய பேர் நிறைய படிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தை குற்றம் சொல்வதற்காக இன்னைக்கு முகமதியர்கள் ரொம்ப பைபிள் படிச்சிருக்கிறாங்க. முகமதியர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் புக் எழுதுறதுக்காக நம்மளை விட ரொம்ப பைபிள் படிக்கிறாங்க. அவங்க நிறைய பைபிள் படிக்கிறாங்க நம்மளோட. அப்ப அவன் பாக்கியவானா? கிடையாது. அப்ப வேதத்தை இரவும் பகல் நிறைய பேர் வாசிக்கிறாங்க. எதுக்கு? குற்றம் சாட்டுறதுக்காக படிக்கிறவங்க இருக்கிறாங்க, அதை குறை கண்டுபிடிக்க முடியுமான்னு படிக்கிறவங்க இருக்கிறாங்க. படிச்சா கொஞ்சம் சமாதானமா இருக்குது அப்படி படிக்கிறவங்க இருக்கிறாங்க. படிக்கலன்னா நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படி பயந்து போய் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. கேலண்டர் ஒரு வசனத்தை நீங்க பாக்குறது, ஒரு வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை படிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நிறைய விதங்கள் இருக்குது, வெரைட்டி இருக்குது பைபிள் படிக்கிறதுல. ஆனா கர்த்தர் இதெல்லாம் சொல்லல, பிரியமா இருந்து அதை என்ன செய்யணுமா? தியானிக்கணும். பிரியமாயிருந்து உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபர் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா அதை எப்படி வாசிப்பீங்க? அதுதான் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபர், இப்ப லெட்டர் எங்க வச்சு? எஸ்எம்எஸ். இப்ப லெட்டரே கிடையாது. யார் லெட்டர் எழுதுற, யார் லெட்டர் படிக்கிற? உங்களுக்கு பிரியமான ஒருத்தர் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டா எப்படி படிக்கிறீங்க? தெரியுதா? அதுதான். உங்களுக்கு பிரியமான ஒரு நபர் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டா நீங்க அதை எவ்வளவு இடக்கடல ஒரு தடவை படிக்கிறீங்க, திருப்பி படிக்கிறீங்க, திருப்பி படிக்கிறீங்க, திருப்பி படிக்கிறீங்க. அதுல இருக்க நாலையும் திருப்பி 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 படிக்கிறீங்க. என்ன எழுதிருக்கிறாங்க? அப்படிதான் பைபிள் படிக்கணுமா? ஆமென். டாக்டர் பில்லி கிரகம் உலகத்திலேயே சிறந்த அளவிலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவர். அவருடைய வாழ்க்கையிலே வேதத்தை எடுத்து வாசிக்கிறார்னா, ஒரு அதிகாரத்தை எடுத்தார்னா தொடர்ச்சியாக 40 முறை படிச்சுட்டு தான் அந்த வேதத்தை கீழே வைப்பார். ஒரு அதிகாரத்தை எடுத்தார்னா 40 முறை தொடர்ச்சியாக அதை படிச்சுட்டு தான் கீழே வைப்பார். அப்படி ஒரு பைபிள் நிறைந்த மனுஷன். அவர் பைபிளுக்கு கொடுத்துருக்கிற நேம் என்ன தெரியுமா? இட் இஸ் எ லவ் லெட்டர் ஃப்ரம் காட் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நமக்கு லவ் லெட்டர்னாவே வேற என்னதான் வரும்? அவர் என்ன சொல்றாரு, இட் இஸ் லவ் லெட்டர் ஃப்ரம் காட், என் ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற காதல் கடிதம், அதான் பைபிள் அப்படிங்கிற. என் ஆண்டவர் என்னை நேசிச்சு என் மேல் அன்போடு எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒரு காதல் கடிதம் தான் இந்த வேத புத்தகம். அதை நான் அப்படி படிக்கிறேங்கிறாரு, அதை திரும்ப 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 படிக்கிறேன். அப்ப வேதத்தை நேசிச்சு படிக்கணும், என் ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்தது. வேதத்தை கண்டு பயம் நமக்கு வரக்கூடாது. பயம் வருதுன்னா நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். பைபிளை கண்டா பயமே வரக்கூடாது. பைபிளை பார்த்தா நமக்கு ஆசை வரணுமே தவிர பயம் வரக்கூடாது. சிலருக்கு பைபிளை பார்த்தா பயம் வருது, அப்ப நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். பைபிளை பார்த்தா ஆசை வரணும். பைபிளை எடுத்து வாசிக்கும் பொழுது உங்கள் இருதயம் அதிலே லயித்து போகக்கூடிய அளவுக்கு விருப்பத்தோடு பிரியமா இருக்கணும். அதான் மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் முக்கியம். பிரியம் இல்லாமல் பைபிளை படிக்காதீங்க. பேசு புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பேசிக் விஷயம். பிரியம் இல்லாமல் பைபிளை படிக்காதீங்க. கடமைக்காக படிக்காதீங்க. யாரோ சொல்றாங்கன்றதுக்காக ஒரு அதிகாரம் படிக்காதீங்க. புரியுதா? யாராவது சொல்றாங்கன்னு கம்பல் பண்றாங்கன்னு படிக்காதீங்க. நீங்களாகவே எடுத்து ஆசையோடு படிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிரியமா இருக்கணும். அதன்பதற்கு படித்ததை உங்கள் நினைவுகளிலே நீங்கள் தியானிக்கணும். படிக்கிறத நீங்கள் சிந்திக்கணும், யோசிக்கணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சாதாரணமா படிக்கிறதற்கும் சாதாரணமா யோசிக்கிறதற்கும் நீங்கள் பிரியமா இருந்து அதை நீங்க வாசித்து நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுக்கு பல ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். புரியுதுங்களா? நிறைய காரியங்கள் நீங்க பைபிளை மேலோட்டமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு புரியாது, நிறைய விஷயங்கள் புரியாது. ஆனால் நீங்க பிரியமா இருந்து நீங்க படிச்சு பாருங்க, பைபிள்ல புரியாத போஷன் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா கர்த்தர் பார்க்கிறார், என் பிள்ளை ஆசையோடு என்னுடைய வார்த்தைகளை பார்க்கிறேன் வந்திருக்கிறான், அவனுக்கு நான் அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கும். என்னைக்குமே கர்த்தர் நம்முடைய மைண்ட் செட்டை பாக்குறாரு. என்ன நோக்கத்தோடு படிக்கிறோம்? ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி படிச்சோம்னா அது நியூஸ் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என் ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்தது என்று சொல்லி ஒரு கண்ணோட்டத்தோடு ஆசையாய் நீங்கள் படித்தால் அதை எழுதினவர் அந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். புரியுதா? அதிலிருந்து வெளியில வரணும். அப்ப இந்த பைபிள் இருந்து பிரியமா நம்ம படிக்கிறோம். சில விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், செய்யத்தக்கதை நம்ம செய்யலன்னா அது விட்டோம், செய்யத்தக்காத செஞ்சோம்னா விட்டோம். பைபிள் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அப்ப நமக்கு எப்ப பிரியமா இருக்கும், யாருக்கு அது பிரியமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தன்னை கரெக்ட் பண்றதுக்கு யாரெல்லாம் மனம் உள்ளவனா இருக்கிறானோ அவனுக்கு தான் பைபிள் பிரியமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? தன்னை கரெக்ட் பண்றதுக்கு மனம் உள்ளவன், கர்த்தர் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியதுக்கு யார் ரெடியா இருக்கிறானோ அவனுக்கு தான் பைபிள் பிரியமா இருக்குமே தவிர, கர்த்தர் சொல்லுகிறதற்கு தன் இருதயத்தை அடைத்துக் கொண்டு கீழ்ப்படிய மனமற்றவனுக்கு பைபிள் பிரியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சில வசனங்கள் அவனுக்கு குத்தும் உணர்த்தும், அவங்களுக்கு அது பைபிள் பிரியமாவே இருக்காது. சில போர்ஷன் பிரியமா இருக்கும், சில போர்ஷன் பிரியமா இருக்காது. எங்க வீட்டில் நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பைபிள் இருந்துச்சு, அது பரம்பரை பைபிள். அது எங்க பாட்டி தாத்தா அவங்களை படிச்சது, எங்க வீட்டில் அப்படியே வந்துருந்துச்சு. அந்த பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது சங்கீத போர்ஷன் மட்டும் அந்த இடத்துல ரொம்ப அழுக்கா இருக்கும், மற்றெல்லாம் நல்லா இருக்கும். அந்த சங்கீத புக் போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்கும். அது மட்டும் நிறைய படிச்சிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது சங்கீத போர்ஷன் ரொம்ப படிச்சிருக்கிறாங்க, ஏன்னா அது ரொம்ப குத்தாது, அதையே ரொம்ப படிச்சு படிச்சு வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா சில இடத்துல லைன்ல மார்க் பண்ணி கூட இருக்கும், கோடெல்லாம் போட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, அப்படி அதுல ரொம்ப விரும்பி படிக்கிறாங்க. அது யார் ரொம்ப குத்தாது, ரொம்ப அப்படியே சாஃப்டா இருக்கும். நீதிமொழிகள் பாருங்க, யாரும் தொடவே மாட்டாங்க. அது ஒவ்வொரு வசனமும் வெட்டுதான், எடுத்த உடனே வெட்டு குத்துதான். அது ஒவ்வொரு வசனமும் அதான் பாலிஷ் பண்றதுக்காக கொஞ்சம் கூட கிடையாது. ஒருவன் உண்மையாய் தன்னை நல்லா வச்சுக்கணும்னா நீதிமொழிகளை படிக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல நீதிமொழிகளுக்கு 31 அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஞானமான, ஒரு மாசத்துக்கு 31 நாளைக்கு கர்த்தர் அதுக்குதான் நீதிமொழிகளுக்கு 31 அதிகாரம் கொடுத்திருக்கிறார். 50 அதிகாரம் 75 அதிகாரம் கொடுக்கல, கரெக்டா 31 அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வேதநாயகம் சாஸ்திரியார் சொல்லி சிஎஸ் சபைகளை ரொம்ப பிரபலமான ஒரு நல்ல தேவ மனுஷன், ஒரு நல்ல பரிசுத்தமான தேவ மனுஷன். அவர் ஒரு முறை ஒரு பிரசங்கத்தில் சொல்றாரு, தான் வேதத்தை எப்படி வாசிக்கிறேன்னு. காலையில எழுந்த உடனே தான் வேதத்தை எடுத்து வாசிப்பேன். வாசிக்கும் பொழுது முதலாவது என்னைக்கு டேட்டோ அந்த அதிகாரத்தை நீதிமொழிகள் எடுத்து நான் வாசிச்சு தியானிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நான் ரெகுலரா படிக்கிற பொசிஷனுக்கு போவேன் அப்படின்னு. இன்னைக்கு 5ஆம் தேதினா 5வது அதிகாரத்தை இன்னைக்கு படிப்பேன், நாளைக்கு 6ஆம் தேதினா 6ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் நீதிமொழிகளை படிக்காமல் வேதத்தில் எந்த போர்ஷனுக்கு நான் போறது கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அதுக்குள்ள கர்த்தர் அழகாக அதுக்கு 31 அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் தேவ பிள்ளைகள் தரமா இருக்கணும், அதுதான் நம்மளை கரெக்ட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதே போல சுவிசேஷ வசனங்கள், இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் ரொம்ப தரமா இருக்கணும். நம்ம ஒவ்வொரு வசனங்களும் நம்ம தரவா இருக்கணும். அப்ப இந்த வேத வசனங்களை நீங்க ஆசையோடு படிக்கிற மனநிலைமை எப்ப வரும்னா, அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியக்கூடிய, எதை விட சொன்னாலும் விடுறதுக்கும், எதை செய்ய சொன்னாலும் செய்யக்கூடிய மனநிலைமை உங்களுக்கு இருந்தால்தான் உங்களுக்கு பைபிள் உங்களுக்கு ஒரு பிளசண்டா இருக்கும் படிக்கிறதுக்கு, அதை நேசிக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முதல் கட்டத்தை சொல்றேன், உங்கள் மனநிலைமையை மாத்திக்கொள்ளுங்க. நீங்க நல்லா இருக்கணும்னா என் ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாலும் நான் செய்வேன், எதை செய்ய சொன்னாலும் செய்வேன், எதை விட சொன்னாலும் நான் விட்டுருவேன். அந்த மனநிலைமையோடு தான் நீங்க பைபிளை தொடணும். அந்த மனநிலைமை இல்லாம நீங்க பைபிளை தொடதே வேஸ்ட். ஃபர்ஸ்ட் புரியுதா? அந்த மனநிலைமையோடு தான் பைபிளை தொடணும். பைபிளை தரகிறீங்க, வாசிக்கிறீங்க, அந்த வாஞ்சை தான் அந்த வாசியோடு வாசிக்கிறீங்க. அப்ப அந்த வாசிக்கும் பொழுது கர்த்தர்களோடு கூட பேசுறார், பல விஷயங்களை கர்த்தர் பேசுறார். இதை நீங்க அப்படியே நீங்க விட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு இப்ப டைரக்ட் பைபிள் மெடிடேஷன் மட்டும் தான் சொல்றேன். நீங்க நோட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் அது உங்களுடைய காரியம். நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஒவ்வொரு வசனத்துக்கும் நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நோட்ஸ் எடுக்காட்டி கூட சொல்றேன், நோட்ஸ் எடுக்காம இப்ப நீங்க வந்து ஆபீஸ்ல எங்கேயோ இருக்கிறீங்க, டிராவல் பண்ணும்போது படிக்கிறீங்க, அல்லது உங்களுக்கு ஃப்ரீ டைம் நீங்க படிக்கிறீங்க, எல்லா இடத்துலயும் நோட் புக் வச்சுருங்க, நோட்ஸ் எடுத்துருக்கிறது கஷ்டம். அதான் அந்த சாப்டருக்கு போல நோட்ஸ் எடுக்காம படிக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். நோட்ஸ் எடுக்கிறது அது உங்களுடைய செகண்டரி, அது அடுத்து உங்களுடைய காரியம். ஒரு வசனத்தை நீங்க படிக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். என்னைக்குமே பைபிள்ல எந்த வசனம் எடுத்துக்கலுங்க, சங்கீதமா கூட எடுக்கலாமே. இப்ப நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான அருமையான பிடிச்சமான ஒரு சங்கீதம் எடுத்துட்டேன், 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் பிடிக்கும், அதுக்கு பிடிக்காத ஆளே கிடையாது, எல்லாரும் மனப்பாடம் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த 23ஆம் சங்கீதத்தை அப்படியே நம்ம பாலிஷா படிக்கிறதுனாலதான் நமக்கு வந்து அப்படி இருக்குது. ஆனா இந்த 23ஆம் சங்கீதம் ரெண்டு பக்கம் கருக்குள்ள பட்டைன்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அது ஒரு சைடு தான் பார்த்துட்டு போறோம், ரெண்டு சைடு இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு சைடு இருக்குது. கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன். நமக்கு ஹைலைட் ஆகுறதெல்லாம் நான் தாழ்ச்சி அடையன் நமக்கு ஹைலைட் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னால் கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் நம்ம என்ன செய்யறது இல்ல, அதை கவனிக்கிறது இல்ல. கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் அதை நீங்க படிக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க மெய்ப்பரா இருக்கிறீங்க அப்படி நீங்க சொல்றதுல ஒரு நீங்க சொல்றீங்கன்னா ஒருவேளை நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கலாம், சில நீங்கள் பொய்யராகவும் இருக்கலாம். புரியுதப்போ? இப்ப இந்த வசனத்தை எடுக்கிறீங்க, இந்த ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு தியானிக்க சொல்லித்தரேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. இது ஒன்னு மட்டும் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு தியானிக்க சொல்லித்தரேன். இதை படிக்கிறீங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. படிச்ச உடனே என்ன செய்யணும், ஆண்டவரே நீங்க எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆனது யார் செய்ய முடியும் தெரியுமா அந்த ஸ்தோத்திரத்தை? உண்மையாகவே கர்த்தர் உங்களை மெய்க்கிறதுக்கு விட்டு கொடுத்த ஒரு ஆடை நீங்க இருந்தீங்கன்னா சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்க இஷ்டம் போல இங்கே அங்கேயும் அலையிற ஒரு ஆடை இருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தரை மெய்ப்பது சொல்லக்கூடாது, அவர் உங்களுக்கு மெய்ப்பர் கிடையாது. அவர் ஒரு மெய்ப்பர் தான், ஆனா நீங்க அவருக்கு கிடையாது. நீங்கள் அவர் சொல்றபடி நடக்கிற ஒரு நபராய் இருந்தால் நீங்க தைரியமா சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு நீங்க மெய்ப்பர். ஆனால் நீங்கள் இஷ்டம் போல நடக்கிற ஒரு நபராய் இருந்தால் தயவு செய்து அவரை பார்த்து நீங்க மெய்ப்பர் சொல்லி அவரை கேவலப்படுத்தக்கூடாது. அவரை போய் என் மெய்ப்பனு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தக்கூடாது. அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ரெண்டு காரியம் ரெண்டு பக்கம் விட்டுது. ஒன்னு சொல்லுது, நீங்க நல்லா கர்த்தருக்கு கீழ்படுகிற நபரா இருந்தா அந்த வசனம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, ஆண்டவரே எனக்கு நீங்க மெய்ப்பரா இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அவருடைய வசனத்தின்படி நடக்காத இஷ்டம் போல பல காரியம் செய்யற நபரா இருந்தா அந்த வசனம் சொல்லுது, நீ உன்னை சரிப்படுத்தணும், நீ உன்னை சரிப்படுத்தணும். நான் மெய்க்கிறபடி நீ என் வழியில இல்ல, நான் ஒன்னு சொல்றேன் நீ ஒன்னு செய்யற, நான் ஒரு இடத்த கூட்டிட்டு போறேன் நீ வேற இடத்துக்கு போற. மெய்ப்பன் சொல்றாரு, என்ன மெய்ப்பன் சொல்லாத, நான் சொல்றபடியா நீ செய்யற, நான் நடத்துறபடியா நீ நடக்கிற, நான் ஒரு இடத்துல நடத்துற நீ இன்னொரு இடத்துல போயிட்டு இருக்கிற, நான் ஒண்ணு சொல்ற நீ ஒண்ணு செய்யற, என்ன பார்த்து மெய்ப்பன் சொல்லாத. அந்த மெய்ப்பன் அங்கிருந்து பேசுவார், கத்தரின் மெய்ப்பன் நீங்க படிக்கும் பொழுது மெய்ப்பன் பேசுவார், என்ன மெய்ப்பன் நீ சொல்லாத. நீ அப்ப என்ன செய்யணும், ஐயோ ஆண்டவரே தயவு செய்து மன்னிங்க, உங்களை மெய்ப்பனாக உங்களுடைய ஆடுதல் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் இஷ்டம் போல நான் நடக்கிறேன், இஷ்டம் போல நான் பேசுறேன், இஷ்டம் போல நான் செய்யறேன், இஷ்டம் போல நான் மனம் போற போக்குல போறேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை சரிப்படுத்த, இன்னிலிருந்து நான் உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆடா இருக்கணும், நீங்க என் மெய்ப்பனா இருக்கணும், உங்களை நான் மெய்ப்பனா என் இருதயத்திலே பார்த்து நீங்க என்ன சொன்னாலும் செய்யற ஒரு ஆடாக, நீ எங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போறீங்களோ அங்கெல்லாம் ஒப்பினாலேயே வர்ற ஒரு ஆடா இருக்கிறதுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே அங்க வந்து நிக்கணும். நீங்க ஆன்சர் பண்ணணும், பைபிள் ஒவ்வொரு வசனத்தின் ஒரு பகுதி எடுத்தால் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணாம அடுத்த பாட்டுக்கு போக கூடாது. பைபிள் நீங்க எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க, எத்தனை பக்கம் படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல, ஒரு வசனத்தை படிச்சா போதும் ஒரு நாளைக்கு, அந்த ஒரு வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதுதான் சக்சஸ், அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. ஒரே ஒரு வசனம், அந்த ஒரு வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கெட்ட சுபாவத்தை மாற்றுமானால் அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஒரு வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வருமானால் அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஒரு வசனம் உங்களுக்கு ஒரு தெய்வீக சுபாவத்தை உருவாக்குச்சுன்னா அதுதான் ஆசீர்வாதம். இப்ப இதுவரைக்கும் இந்த கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிற நமக்கு ஒரு பிரியமான வசனமா இருக்கு, ஆனா இன்னைக்கு நீ கவனிச்சிருப்பீங்க அது நீங்க அப்படியே பிரசன்டா நீங்க நினைக்கிற வசனம் கிடையாது. அது மெய்ப்பன் கேட்கிறாரு, நீ என்ன பார்த்து மெய்ப்பன் சொல்றியா, நீ எப்படி இருக்கிற, நம்ம கமிட் பண்ணணும், நம்ம சரியா இருந்தோம்னா தேங்க் பண்ணணும், நம்ம சரியில்லைன்னா அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்ப அந்த மெய்ப்பனா இருக்கிறவன் தான் தைரியமா சொல்ல முடியும், நான் தாழ்ச்சி அடையே. மெய்ப்பனா கர்த்தரப்பு இல்லாம நம்ம அதுக்கேற்ற அவருக்கேற்ற ஆட நம்ம இல்லைன்னா கண்டிப்பா தாழ்ச்சி அடைவோம். தாழ்ச்சி அடையேன்னு வராது, தாழ்ச்சி அடைவேன்னு வரும். புரியுதா, அந்த ஏனுக்கு பதிலா அடைவேன் ஆயிடாது. கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பனா இல்லைன்னா கண்டிப்பா தாழ்ச்சி தான் வரும், சந்தேகமே தாழ்ச்சி தான் வரும். புரியுதா உங்களுக்கு, ஒரே வசனம் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிள், ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி காமிச்சு இப்படி எடுங்க. இன்னைக்கு 23 சங்கீதம் படிக்கிறதுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். 23 சங்கீதம் மட்டும் தியானிக்கிறதுக்கு ஒரு வாரம் உங்களுக்கு தேவைப்படும், அவ்வளோ விஷயம். புரியுதா உங்களுக்கு, சாம்பிள் இவ்வளவு காரியம். பைபிள் நீங்க ஆன்சர் பண்ணணும், ஏன்னா கர்த்தர் அதுல இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை அதுல இருக்குது, அவருடைய ஜீவன் அதுல இருக்குது, அவரோட பேசுறாரு. ஒருத்தர் பேசும்போது பதில் சொல்லாட்டி என்ன அர்த்தம், அவங்களை அவமதிக்கிறதா தான் அர்த்தம். ஒருத்தர் நம்மளோட பேசுறாருன்னா நம்ம பதில் சொல்லணும். அவர் பேசிட்டே இருக்கும்போது நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி அப்படியே உட்காந்துருக்க கூடாது, பதில் சொல்லணும். நீங்க சபையில செய்தி கேட்கறீங்க, பதில் சொல்லணும். செய்தி கேட்கும்போது எப்படி கேட்கணும் தெரியுமா, நீங்க ஒரு வசனத்தை கேட்டு இருக்கிறீங்க, இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கும்போது ஆண்டவரே நான் இப்படி இல்லையப்பா என்று சரிப்படுத்துங்க. ஒரு பாவரிக்கை இந்த இடத்துல வரணும், செய்தி கேட்டு இருக்கும் போதே ஒரு பாவரிக்கை வரணும். செய்தி கேட்கும்போது ஆண்டவரே என்னை இப்படி வச்சிருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், ஒரு ஸ்தோத்திரம் வரணும். இந்த பைபிளை ரீட் பண்ணும்போது மட்டுமல்ல, ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுதும் இப்படி ஒரு ஜெப சிந்தையோடு நீங்கள் வேத வசனத்தை அப்ரோச் பண்ணணும். சும்மா உட்கார்ந்து அப்படியே இப்படி கேட்டோம்னா நீங்க மார்க் தான் போட்டு போவீங்க. இன்னைக்கு மெசேஜ் ஜாலியா இருந்துச்சு, இன்னைக்கு மெசேஜ் ஃபுல்லா சரியான திட்டத்திட்டு திட்டா மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு மெசேஜ் ஒரு நல்லா இருந்துச்சு, அப்படிதான் போயிட்டு இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்க உங்களுக்குள்ள ஒரு ஜெபம் ஓடிட்டு இருக்கணும், உள்ள ஜெபத்தோடு செய்தியை கேட்கணும். ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது ஜெபத்தோடு கேட்கணும், இல்லைன்னா உங்க லைஃப்ல மாற்றமே வராது. ஜெபத்தோடு கேட்கணும், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்ன வச்சிருக்கிறதுக்கு ஐ சோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிறேன், இதன்படி நான் இல்லையே ஆண்டவரே, நான் சரியில்லையே, என்ன சரிப்படுத்துங்க அப்பா. கேட்கணும், உள்ள கூட ஒரு ஜெபம் கூட ஓடிட்டு இருக்கணும். அப்படி செய்யும் பொழுதுதான் இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும், மாற்றி அமைக்கும், மாற்றி அமைக்கும். அப்படி மாற்றி அமைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நீர்க்கால்கள்னா அருமையான தண்ணீர் ஓட்டம் நிறைந்த ஒரு அருமையான இடத்துல நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். உங்க காலத்து உங்க வாழ்க்கையில அந்தந்த காலத்துல அந்தந்த ஆசீர்வாதம் கரெக்டா நடக்கும். ஆமென். எதுவுமே உங்களுக்கு தடப்படாது, தாமதப்படாது, குறைவுபடாது. புரியுதா? தன் காலத்திலே தன் கணித இளையூராது இருக்கிறீங்கன்னா நீர்க்கால்களின் ஓரம்னா கண்டினியூஸா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இப்ப ஒரு செடியை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சோம்னா, நம்ம தண்ணி இல்லாத இடத்துல வச்சோம்னா நம்ம தண்ணி ஊத்துனாதான் அதுக்கு தண்ணி. ஆனால் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு செடி நட்டி வச்சுட்டோம்னா அதுக்கு தண்ணி ஊத்தணும் அவசியமே கிடையாது. அது நான் ஸ்டாப்பா 24 hours அதுக்கு வாட்டர் ஃபுல்லா கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது எப்படி கேட்டீங்க, இப்படி இருக்கிறான்னு வச்சீங்கன்னா நமக்கு ஆசீர்வாதத்துக்கான சோர்ஸ் கர்த்தர் நமக்கு நான் ஸ்டாப்பா கொடுப்பாருன்னு அர்த்தம். வேத வசனத்துக்கு நீங்க இப்படி கிளியரா இருந்தீங்கன்னா, ஒப்பு கொடுத்து நீங்க தியானிப்பீங்களானா, வாஞ்சையோடு தியானிப்பீங்கன்னா, உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து விட்டு விட்டு வராது. உங்களுக்கு வாட்டர் ஃபுளோ இருக்கும், நான் ஸ்டாப்பா கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு இருக்கும், நான் ஸ்டாப்பா உங்களுக்கு கர்த்தருடைய பிளஸிங் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தடைபடாது, இடையில நிக்காது, தாமதப்படாது, கண்டினியூஸ் தவறும். அதான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுதல். அடுத்தது தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்படின்னா உங்களுக்குரிய எந்தெந்த காலத்துல என்னென்ன கனி வரணுமோ அந்தந்த காரியம் உங்களுக்கு கரெக்டா நடக்கும். ஒரு வருஷத்துல இந்த கனி கொடுக்கறதுக்கு இந்த காலம், அடுத்தது மாம்பழம் வரும், பலாப்பழம் வரும், சீசன் சொல்றோம். அப்ப அந்தந்த காலத்தில் அது கொடுக்கிறது எப்படியோ, அதே போல உங்க வாழ்க்கையில எந்தெந்த காலத்துல எது நடக்கணுமோ அந்தந்த காலத்துல அந்தந்த காரியம் உங்க லைஃப்ல கரெக்டா நடந்துகிட்டே இருக்கும். ஆமென். எந்தெந்த காலத்துல என்னென்ன நடக்கணுமோ அந்தந்த காலத்துல அந்தந்த காரியம் உங்க வாழ்க்கையில கரெக்டா நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பாருங்க, இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்படின்னா உங்களை பார்க்கும் பொழுதே செழிப்பு நிறைவா இருக்கும். உங்களை செழிப்புள்ள நபரா இருப்பீங்க, ப்ராஸ்பரிட்டி. புரிதல்? இன்னைக்கு நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டி பேசுறாங்க, நானும் ப்ராஸ்பரிட்டி தான் பேசுறேன். இந்த ப்ராஸ்பரிட்டி வேத வசனத்திற்கு உட்படாமல் ப்ராஸ்பரிட்டி கிடையாது. வேத வசனத்துக்கு உட்படாமல் வருகிற ப்ராஸ்பரிட்டி, அதை கர்த்தர் கொடுத்தார் என்று எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதை வேற ஒருத்தன் கொடுப்போம். வேத வசனத்திற்கு ஒருவன் தன்னை உட்படுத்தாமல் அவனுக்கு செழிப்பு வருகிறது என்றால் அது கண்டிப்பா கர்த்தரால் வருகிற செழிப்பு கிடையாது, வேற ரூட்ல வரும். பிசாசு கூட கொடுப்பான், புரியுதுல? பிசாசு கொடுப்பான், அவனும் நல்ல செழிப்பு கொடுப்பான், ஸ்பீடா கொடுப்பான். கர்த்தர் கொடுக்கறத வேகமா கொடுப்பான். அந்த ப்ராஸ்பரிட்டிக்கு கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லை. அது உங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அந்த ப்ராஸ்பரிட்டியை உங்களுக்கு கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிடும். அப்போ வேத வசனத்துக்கு உட்பட்டு நம்ம வரணும். இப்படி இருக்கும் பொழுது இடையுதராது இருக்கிற மரம் என்பது எதை குறிக்கிறதுன்னா, நம்முடைய ப்ராஸ்பரிட்டி, நம்முடைய லைஃப் ஃபுல்லா செழிப்பா இருக்கும், மிகப்பெரிய செழிப்பா இருக்கும், எல்லாமே உங்களுக்கு செழிப்பா இருக்கும். அடுத்தது கடைசியா சொல்றாரு, அவன் செய்வதெல்லாம், இதுக்கு மேல வேற ஒண்ணுமே தேவை. நீங்க என்ன செஞ்சாலும் அது கரெக்டா இருக்கும். ஏன்னா நீங்க கர்த்தருடைய வசனத்துக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க சரியானதுதான் செய்வீங்க, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கு உங்களுக்கு. ஆமென். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துக்குள்ள இருக்கிறவன் தப்பானதை செய்ய மாட்டான், தப்பானதை செஞ்சா வாய்க்காது. ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்குள்ள உங்க வாழ்க்கை இருக்கிறதுனால நீங்க செய்யறதெல்லாம் கரெக்டானதுதான் செய்வீங்க, நீங்க செய்யறது எல்லாமே உங்களுக்கு வாய்க்கும். ஆமேன். எதுவுமே குறை இருக்காது, எல்லாம் பரிபூர்ணமா இருக்கும். ஒரு காரியத்தை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா அது சக்சஸ்ஸா இருக்கும். எதை தொட்டால் அது சக்சஸா இருக்கும். உங்க லைஃப்ல ஃபெயிலியரே கிடையாது, கேரண்டியா சொல்றேன். எங்கேயுமே உங்க லைஃப்ல ஃபெயிலியரே கிடையாது. உங்க ஓவரால் சக்சஸ், உங்க லைஃப் கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கேயுமே நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க. எதை தொட்டால் அது ஆசீர்வாதமா இருக்கும். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இது எல்லாமே பைபிள்ல இருந்து தான் வருது. இப்ப நான் இப்ப சொன்னது எல்லாமே நான் அப்படியே தடுமாறி தடுமாறி அப்படியே கட் பண்ணி ஒரு சொட்டு இப்ப கொடுத்துருக்கிறேன். புரியுது உங்களுக்கு? யோசி எதை விடலாம் விடணும் விட்டு ஸ்கிப் பண்ணி இப்ப கொடுத்தது ஒரே ஒரு சொட்டு. அதுதான் இவ்வளவு பைபிள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. கத்தல் சுத்தமான சாயங்காலம் கூட கத்தலீட் பண்ணலாம் சொல்றேன், அடுத்த வாரத்திலையும் கூட கத்தலீட் பண்ண நான் கொடுக்கிறான் பேசுறேன். ஆகினால நீங்கள் ஒரே ஒரு காரியம் சொல்றேன், வேத வசனத்தை வாசிங்க, தியானிங்க, அந்த வார்த்தைகளுக்கு ஆன்சர் பண்ணி படிங்க, உங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இந்த மாசத்துக்கு இல்ல உங்க லைஃபுக்கான பிளஸ்ஸிங் இது. ஆமென். இம்மாத வாக்கு தத்தம் கிடையாது, உங்க வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தின் வழி இது. ஆமென். உங்க வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தின் வழி இந்த வருஷத்துக்கு மட்டுமல்ல உங்க வாழ்க்கைக்கே கத்தரதை செய்வாங்க. ஜெபிக்கலாம். Thank you, Jesus. கர்த்தர் தருமையான காலை நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் பல நன்மைகளை நமக்கு இன்று வைத்திருக்கிறார். அதில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற முதல் நன்மை வெளிச்சம். வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். வெளிச்சம், வெளிச்சம் உண்டாக கடவுதுனார் அந்த வசனம். வேதமே வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. கற்பனையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதம்தான் வெளிச்சம். இன்றைக்கு இந்த வேதத்தை எப்படி கையாள்வது என்பதை குறித்து அடிப்படை காரியத்தை கொடுக்க நான் சொல்லிக் கொடுத்தேன். ரொம்ப பேசிக்கான விஷயம். வேதத்தை நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம மேலோட்டமா நம்ம பார்க்கணும், ரொம்ப இனிமையா இருக்கிற வசனத்தை தேடுறோம். தேவ பிள்ளையே அப்படி இல்லை, பைபிளை நீங்க தீர்க்கமா படிக்கணும். எந்த வேத வசனத்தை எடுத்தாலும் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பதை நீங்க மறக்க கூடாது. உங்கள் சொந்த ஞானத்தினால் அதை நீங்கள் புரிய முடியாது. ஆனா கீழ்படியக்கூடிய ஒரு மனநிலைமையோடு நீங்க வேதத்தை கையாண்டீங்கன்னா, உண்மையா சொல்றேன், கர்த்தர் உங்களோட நிறைய பேசுவார். வசனத்தை வைத்து உங்களை நீங்க சரிப்படுத்திக் கொள்வதற்கு நீங்க ஆயத்தமாக, அது ஆத்மாவையும் ஆவியையும் ஊனையும் கணுக்களையும் வகை இருக்கிறதா இருக்கிறது. வேத வசனம் உங்கள் குறைவுகளை எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் காண்பிக்கிறதா இருக்கிறது. நமக்கு பிடிச்சமாய் தோன்றுகிறது போல இருக்கிற வசனங்களிலும் கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை வச்சிருக்கிறார். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். யார் சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்ல முடியாது. கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்றதுக்கு தகுதி கிடையாது. நான் சொல்றேன், எல்லாருக்கும் தகுதி கிடையாது. எல்லாரும் சும்மா இந்த வசனத்தை சொல்லிட்டு போயிட்டு இருந்தா அது உண்மை கிடையாது. தகுதி இல்லாமல் சொல்லும் பொழுது அது அந்த வசனமே நம்மை பொய்யர்களாய் கர்த்தருக்கு முன்பாய் அடையாளம் காட்டும். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறாய் இருக்கிறார் என்று சொல்லி நீ ஏன் பொய் சொல்ற என்று அதே வசனம் உங்களுக்கு திருப்பி கேட்கும். கர்த்தர் உனக்கு மெய்ப்பராய் இல்லையே, நீ எப்படி இல்லாத ஒன்றை நீ இருக்குதுன்னு சொல்லி நீ பொய் சொல்ற, நீ ஒரு பொய்யன் என்று அதே வசனமே உங்களை கர்த்தருடைய நாளிலே நியாயம் தீர்க்கும். தேவ பிள்ளையே, வேத வசனங்கள் கருக்கான பட்டயம், ஷார்ப்பானதான ஒரு பட்டயம். இதுவரைக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த வசனம் ரொம்ப சாஃப்டானது. இல்ல, எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப ஷார்ப்பானது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும். கடைசி நாளிலே கத்தர் மெய்ப்பர் கத்தர் மெய்ப்பர் சொல்லி எத்தனை தடவை நீ பொய்ய சொல்லிட்டு இருந்த நீ அப்படின்னு கேட்க. இப்ப தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒரே ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவரே வேத புத்தகத்தில் நீங்க எனக்கு என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே உங்கள் கரத்தை உயர்த்தி, உங்கள் கரங்களை கத்தருக்கு நேராய் உயர்த்தி ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே. என் கையில் நீங்க கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தில் நீங்க எனக்கு என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன்ப்பா. நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன், எதை செய்ய சொன்னாலும் செய்வேன், எதை செய்ய வேண்டான்னு சொன்னாலும் செய்ய மாட்டேன். என் கையில் நீங்க கொடுத்திருக்கிற வேத புத்தகத்திற்கு வேத வசனத்திற்கு நான் 100% கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் ஒரு மகளாய் நான் இருப்பேன்ப்பா. கையில் நீங்க கொடுத்திருக்கிற இந்த வேத வசனங்களுக்கு நான் 100% கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் ஒரு மகளாய் நான் இருப்பேன். கிடையாது 100% கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் ஒரு மகளாய் நான் இருப்பேன். யாரும் பொய் சொல்லாதீங்க, யாரும் பொய் சொல்லாதீங்க, உண்மையாய் சொல்லுங்கள், உண்மையாய் சொல்லுங்கள், உண்மையாய் கமிட் பண்ணுங்க. இப்ப நீங்க சொல்வதே தேவ சமூகத்தில் ஒன்று உண்மையா இருக்கலாம் அல்லது பொய்யா இருக்கலாம், பொய்யா மட்டும் சொல்லாதீங்க. தேவ சமூகத்திலிருந்து யாரும் பொய் சொல்லக்கூடாது. அப்படி உங்களுக்கு மனசு வரலன்னா ஒண்ணு சொல்லாம விட்டுருங்க, பரவாயில்ல, நான் சொல்றதை நீங்க திருப்பி சொல்ல வேண்டாம். உங்க மனசு வரலன்னா பேசாம இருந்துருங்க, பொய் மட்டும் சொல்லாதீங்க. ஆண்டவரே உங்களுடைய வேத வசனத்துல நீங்க எனக்கு என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நீங்க எதை செய்ய சொன்னாலும் நான் செய்வேன், எதை செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் செய்ய மாட்டேன். உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் எனக்கு சொல்வதெல்லாவற்றையும் நான் செய்வேன்ப்பா, நான் செய்வேன். எனக்கு நீங்க நிறைய பேசுங்க, வேதத்தை கையில் எடுக்கும் பொழுதெல்லாம் பேசுங்க, சபைக்கு ஆராதனைக்கு வரும் பொழுதெல்லாம் என் கூட பேசுங்க, என் குறைவுகளை எனக்கு சுட்டி காண்பீங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை உங்களை மாறி மாத்துங்க ஆண்டவரே, உங்களை போல என்னை மாத்துங்க, என்னை மாத்துங்கப்பா, நான் நிறைய மாற வேண்டி இருக்கிறது, என்னை மாத்துங்க ஆண்டவரே, நான் நிறைய மாற வேண்டியதா இருக்கிறது, என்னை மாத்துங்கப்பா, என்னை மாத்துங்க ஆண்டவரே, உடைய வசனத்தை வச்சு என்னை மாற்றுங்க, உடைய வேத வசனத்தை கொண்டு என்னை மாற்றுங்க ஆண்டவரே. சூத்திரமப்பா, உடைய வசனத்தை கொண்டு என்னை மாற்றுங்க, உடைய வசனத்தை கொண்டு என்னை மாற்றுங்க. சோதரன் தெய்வ பிள்ளையே, இந்த பிப்ரவரி மாதத்திற்கான ஆசீர்வாதத்தை நான் சொல்லல, உங்க லைஃபுக்கான ஆசீர்வாதத்தை சொல்றேன். வேத வசனத்தை பிரியமாய் படிங்க, பிரியமாய் அதை தியானிங்க, அதை எப்பொழுதும் உங்கள் மனதில் சிந்திங்க, யோசிங்க, அதுல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியத்தையே நினைங்க. இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, செய்ய சொல்லியிருக்கிறாரு, அதே நினைங்க. நீங்க நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டதை போல எப்பொழுதும் கண்டினியூஸா உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்க அதன தன் காலத்துல கனியை கொடுப்பீங்க. உங்களுக்குரிய எந்தெந்த காலத்துல எதது நடக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா நடக்கும். உங்களுக்கு எதுவுமே தாமதமாகாது. நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல ஒரு செழிப்பா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையே ஒரு செழிப்பு நிறைஞ்சதா இருக்கும். கடைசியா சொல்ல போனால் நீங்க செய்யறது எல்லாமே வாய்க்கும், நீங்க செய்யறது எல்லாமே வாய்க்கும், நீங்க எதை செஞ்சாலும் அது வாய்க்கும், நீங்க நல்லதையே செய்வீங்க, அதனால அது எல்லாமே நல்லா நடக்கும். ஸ்தோத்திரம்பா. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படி தகப்பனே எங்கள் மனக்கண்களை திறந்து கொடுங்கப்பா. உங்களுடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறியும்படி எங்கள் கண்களை திறந்து கொடுப்பதற்காய் சோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் வேத வசன பிரியர்களாய் மாற்றுங்கப்பா. வேத வசன பிரியர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. உங்களுடைய வேதத்திலே முதல் சங்கீதத்தில் சொன்னது போல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாயிருக்க உதவி செய்ய, அதற்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து நீங்க நடத்துவதற்காய் சோதரும். உங்கள் பிள்ளைகள் சகல காரியங்களிலும் செழிப்பாய் இருக்கட்டும், செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காத்துக்கொள்ளு. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.